லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு இதயங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் மகிழ்வின் மந்திரம், நேர்காணல் மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், கிறிஸ்துவ தம்பதியரின் அழைப்பு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அன்பின் மகிழ்வு திருத்தூத அறிவுரை மடலின் 9 இறுதிப்பிரிவின் 321 பத்தியில் கிறிஸ்துவ தம்பதியரின் ஆன்மீகம் பற்றி கூறியுள்ள கருத்துக்கள் இதோ. கிறிஸ்துவ தம்பதியர் ஒருவர் ஒருவருக்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக மற்றும் தங்களின் உறவினர்களுக்காக அருளின் ஒத்துழைப்பாளர்களாகவும் நம்பிக்கையின் சான்றுகளாகவும் இருக்கின்றார்கள். கடவுள் அவர்களை வாழ்வை வழங்கவும் வாழ்வை பராமரிக்கவும் அழைப்பு விடுத்துள்ளார். இக்காரணத்தினாலே குடும்பம் மிக அருகாமையில் உள்ள மருத்துவமனையாக எப்போதும் உள்ளது. ஆதலால் நாம் ஒருவர் ஒருவர் மீது அக்கறை கொள்வோம், ஒருவர் ஒருவரை வழிநடத்தி ஊக்குவிப்போம். இதனை நம் குடும்ப ஆன்மீகத்தின் ஒரு பகுதியாக அனுபவிப்போம். தம்பதியராக வாழ்கின்ற வாழ்க்கை கடவுளின் படைப்பாற்றல் பணியை தினமும் பகிர்ந்து கொள்வதாகும். கடவுளின் அன்பு வாழும் முறை மற்றும் வார்த்தை வழியாக அறிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தங்களின் திருமண அன்பை வெளிப்படுத்துகின்றனர். இவ்வாறு தம்பதியர் இறை அன்பை பிரதிபலிக்கின்றனர். அவ்வன்பு ஒரு சொல், ஒரு பார்வை, உதவும் ஒரு கரம், அக்கறை ஆகியவற்றால் ஆறுதல் அளிக்கின்றது. இக்காரணத்திற்காகவே குடும்பம் என்பதை அமைக்க விரும்புவது கடவுளின் கனவின் ஒரு பகுதியாக உள்ளது. அது அவரோடு கனவை தெரிவு செய்யவும், அவரோடு சேர்ந்து குடும்பத்தை கட்டி அமைக்கவும், எவரும் தனிமையை உணராத வண்ணம் ஞானம் நிறைந்த ஒரு உலகை அமைப்பதில் இணையவும் செய்கின்றது. ரோம் புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவில் பகுதி 2. அன்பு இதயங்களே, நவம்பர் 9 ரோம் புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவில் நேர்ந்தொழிப்பு விழாவும், நவம்பர் 18 இவ்வியாழன் என்று திருத்தூதர்கள் பேதுரு பவுல் பெருங்கோவில்கள் நேர்ந்தொழிப்பு விழாவும் சிறப்பிக்கப்பட்டன. புனித பேதுரு ஆலயம் கிபி 83 ஆண்டில் ரோமையில் முதன்முதலாக புனித பேதுருவின் கல்லறையின் மேல் வத்திக்கான் குன்றின் அடிவாரத்தில் கட்டப்பட்டது. நாளடைவில் ரோமை பேரரசர் முதலாம் கான்ஸ்டன்டைன் இதே இடத்தில் மிகப்பெரிய பேராலயமாக அதை நிறுவினார். இப்பெருங்கோவில் 1626 ஆண்டு நவம்பர் 18 தேதி அர்ச்சிக்கப்பட்டது. மேலும் திருத்தந்தை புனித அனாக்லிட்டஸ் திருத்தூதர் புனித பவுலின் கல்லறை மீது அவரது நினைவாக பேராலயம் ஒன்றை எழுப்பினார். இவை இரண்டையும் தவிர புனித மேரி மேஜர் மற்றும் புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவில்களும் ரோம் நகரில் உள்ள 4 முக்கிய பெருங்கோவில்கள் ஆகும். பெரிய கான்ஸ்டன்டைன் என்று அழைக்கப்படும் ரோமை பேரரசர் முதலாம் கான்ஸ்டன்டைன் திருத்தந்தை சில்வெஸ்டர் அவர்களிடம் திருமுழுக்கு பெற்ற இடத்தில் ரோம் புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவிலின் முகப்பு, நுழைவாயில், உட்புறம் ஆகியவற்றை நாம் நேரடியாக பார்ப்பது போன்று வேலூர் மறைமாவட்டத்தின் அருள்பணி அருள் ஜான்போஸ்கோ அவர்கள் காட்சிப்படுத்தியதை கடந்த வார நிகழ்ச்சியில் வழங்கினோம். அதைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியில் புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவிலில் திருத்தந்தை திருப்பலி நிறைவேற்றும் பீடத்தின் மேலுள்ள கூண்டு பற்றி நமக்கு முதலில் காட்சிப்படுத்துகின்றார் அருள்பணி அருள் ஜான்போஸ்கோ.
திருத்தந்தை திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் பீடத்தின் மேல் ஒரு கூண்டு காணப்படுகின்றது. 1369 ஜோவானி தி ஸ்தீபானோ என்பவரால் செய்யப்பட்ட இக்கூண்டினுள் காணப்படும் வெள்ளி கிண்ணங்களுள் தூய பேதுரு மற்றும் தூய பவுலின் தலைகளின் சில சிதைவுகள் திருப்பண்டங்கள் வைத்து பாதுகாக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. அதன் கீழே காணப்படும் கல்லறை திருத்தந்தை 5 மார்ட்டின் என்பவருடையது. அக்கல்லறையின் மேல் திருமுழுக்கு யோவானுடைய சொரூபம் ஒன்றும் தற்போது வைக்கப்பட்டுள்ளது.
புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவிலின் மைய வளைவை அருள்பனே ஜான் போஸ்கு அவர்கள் விளக்குகின்றார்.
பேராலயத்தின் மைய வளைவு. மைய வளைவில் உள்ள பளிங்குக்கல் ஓவியம் 1292 பிரான்சிஸ்கு சபை துறவியர் யாக்கோபோ தோரிட்டி மற்றும் யாக்கோபோ த கமரீனோ ஆகியோரால் அதே சபையை சார்ந்த திருத்தந்தை 4 நிக்கலஸ் என்பவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. 4 மற்றும் 9 நூற்றாண்டு ஓவியங்கள் சிலவும் சேர்க்கப்பட்டுள்ள இவ்வேலைப்பாட்டில் கிறிஸ்துவின் சிலுவை வழியாக உலகிற்கு அருள் கிடைப்பது போல காண்பிக்கப்பட்டுள்ளது. மேலே கிறிஸ்து விண்ணகத் தூதரால் சூழப்பட்டிருக்க தூய ஆவி இறங்கி வருகின்றார். உயிர்ப்பு மற்றும் மகிமையின் சின்னமான சிலுவையிலிருந்து 4 கிளைகளாக பிரியும் நதி 4 நற்செய்தி நூல்களினூடாக மானிட உயிர்கள் அள்ளிப்பருகும் ஆன்மசக்தியாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இறைவனின் நகருக்கு உயிருள்ள நீரை வழங்கிக் கொண்டிருக்கும் நீர்ச்சுனை அருகே தூய பேதுரு மற்றும் பவுல் தோன்றுகின்றனர். அங்கு காணப்படும் வாழ்வின் மரச்சாம்பலிலிருந்து உயிர் பெறும் ஃபீனிக்ஸ் பறவை தோன்றுகின்றது. சிலுவை கருகாமையில் இடது பக்கத்தில் அன்னை மரியும் தூய பிரான்சிஸ் அசிசியார் திருத்தூதர்களான பேதுரு மற்றும் பவுலும் தோன்றுகின்றனர். வலது பக்கத்தில் தூயவரான திருமுழுக்கு யோவான், பதுவை அந்தோனியார், நற்செய்தி யோவான் மற்றும் திருத்தூதர் அந்திரேயா ஆகியோரும் காணப்படுகின்றனர். அங்கே சிறிய உருவமாக தோன்றும் திருத்தந்தை 4 நிக்கலஸின் தலையில் அன்னை மரி தனது கையை வைத்து அவரை பாதுகாப்பது போல காண்பிக்கப்பட்டுள்ளதையும் காணலாம். திருத்தந்தை 4 நிக்கலஸின் காலத்தில்தான் இம்மைய வளைவு அமைக்கப்பட்டதென்பது நினைவு கூறத்தக்கது. மேலும் அதன் கீழ் வரிசையில் 7 திருத்தூதர்களையும் இவ்வேலைப்பாட்டை உருவாக்கிய கலைஞர்கள் அவர்களது வேலை கருவிகளோடு நிற்பதையும் நம்மால் காண முடியும்.
கை கோவில்களின் அழகு, வரலாற்று சிறப்பு போன்றவற்றையும் விளக்குகின்றார் அருள்பனே ஜான் போஸ்கோ.
இப்பேராலயத்தின் வலது பக்கம் மற்றும் இடது பக்கத்தில் அமைந்துள்ள கை கோயில்களின் அழகையும் வரலாற்று சிறப்பையும் நாம் இங்கு காண்போம். வலது பக்க கை கோயில் 16 நூற்றாண்டில் திருத்தந்தை 12 கிளமென்ட் காலத்தில் ஜாக்கோமோ தெல போர்த்தா என்பவரால் புனரமைக்கப்பட்ட இக்கோயில் நடுக்கோயிலில் உள்ளது போல பலபலப்பான கூரைகளை அங்கு அவதானிக்கின்றோம். கான்ஸ்டன்டைன் மன்னனின் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட முக்கிய சம்பவங்கள் பலவர்ண ஓவியங்களாக அங்கு சித்தரிக்கப்பட்டுள்ளன. கான்ஸ்டன்டைன் திருமுழுக்கு பெறுவதை ஓர் ஓவியத்தில் காண்கின்றோம். மற்றொன்றில் வேதகலாபனை காலத்தில் சொராத்தே என்ற இடத்தில் திருத்தந்தை சில்வெஸ்தர் தஞ்சம் புகுதலை காண்கின்றோம். லாத்ரன் பேராலயத்தை கட்டி எழுப்புதல் மற்றும் திருத்தந்தை மில்டியாடேஸ் இத்திருத்தந்தையின் காலத்தோடு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வேதகலாபனைகள் ஏறக்குறைய முடிவுக்கு வந்தன. இந்த மன்னருக்கு ஆசிர் வழங்குதல் போன்ற நிகழ்வுகளும் வலது பக்க கைக்கோவிலில் சித்தரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இடது பக்க கைக்கோயில். இடது பக்க கைக்கோயிலில் முதலில் நாம் பார்ப்பது அங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ள திருத்தந்தை 13 லியோவிற்கு யூலியோ தடோலினி என்பவரால் 1907 உருவாக்கப்பட்ட நினைவு சின்னம். ஆசிர் வழங்கிக் கொண்டிருக்கும் திருத்தந்தைக்கு அருகாமையில் ஒரு தொழிலாளியையும் உருவகப்படுத்தப்பட்ட விசுவாசத்தையும் பார்க்கின்றோம். திரு அவையின் சமூக கோட்பாடுகளுக்கு வித்திட்ட புதிய விடயங்கள் என்ற மிக முக்கியமான சுற்றுமடலை, அதாவது ரேரும் நொவாரும் என்கிற சுற்றுமடலை வெளியிட்டவர் இத்திருத்தந்தையே. வேலை மனிதனுக்காகவே அன்றி மனிதன் வேலைக்காகவல்ல என்று மனிதனை முக்கியப்படுத்தி இச்சுற்றுமடலை எழுதி மேற்கத்திய நாடுகளில் இயந்திர தொழில் புரட்சி ஏற்பட்ட அக்காலத்தில் தொழிலாளியரின் ஓர் உரிமை குரலாக இருந்தவர் திருத்தந்தை 13 லியோ. வலது பக்க கைக்கோயிலைப் போலவே இடது பக்க கைக்கோயிலிலும் பல ஓவியங்கள் காணப்படுகின்றன. கவனமாக உற்று நோக்கினால் இத்தேவாலயம் அபிஷேகம் செய்யப்பட்ட போது தோன்றிய கிறிஸ்து இயேசுவின் திருமுகம் வரையப்பட்டுள்ளதை பார்க்கின்றோம். கான்ஸ்டன்டைன் மன்னன் இத்தேவாலயத்திற்கு செய்த அன்பளிப்புகள் திருத்தந்தையர்கள் தூய பேதுரு, தூய பவுல், ஒரு கனவில் கான்ஸ்டன்டைனுக்கு தோன்றுதல் மற்றும் மில்வியன் பாலத்தில் கான்ஸ்டன்டைன் அடைந்த வெற்றி ஆகியவற்றை பல்வேறு ஓவியர்கள் வரைந்துள்ளனர். இங்கு காணப்படும் அழகான திருப்பீடத்திற்கு மேல் இரு வானதூதரால் தாங்கப்பட்டிருக்கும் ஒரு தட்டை பலகை காட்சியில் கடைசி இராவுணவு காண்பிக்கப்பட்டுள்ளது. மரபின்படி இத்தட்டை பலகைக்கு பின் வைக்கப்பட்டிருக்கும் மேசைதான் கடைசி இராவுணவு மேசை என கருதப்படுகின்றது. அதாவது கடைசி இராவுணவின் போது இயேசுவும் திருத்தூதர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தியதும் திரு நற்கருணையை ஏற்படுத்தியதும் இம்மேசையில்தான் என்று கருதப்படுகின்றது. இராவுணவு காட்சிக்கு மேல் தார்பினோ என்பவரால் வரையப்பட்ட கிறிஸ்துவின் விண்ணேற்பு ஓவியம் ஒன்றையும் பார்க்க முடியும்.
தந்தை அருள் ஜான் போஸ்கோ அவர்களே, உலகில் உள்ள ஆலயங்களுக்கெல்லாம் தாய் ஆலயமாக விளங்கும் ரோம் புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவில் பற்றிய தங்களின் வர்ணனைகள் நாங்களும் அப்பெருங்கோவிலை நேரடியாக சென்று பார்ப்பது போன்ற உணர்வை உருவாக்கியது. தங்களின் இந்த வர்ணனைக்கு நன்றி. இன்னும் சில ஆலயங்கள் பற்றி விளக்குவீர்கள் என எதிர்பார்க்கின்றோம். வணக்கம்.
தேவரின் ஆலயம், துதிகளின் ஆலயம், பரமனின் ஆலயம், பரிசுத்த ஆலயம், மகிமையின் ஆலயம், மகத்துவ ஆலயம், மகிமையின் ஆலயம், மகத்துவ ஆலயம், நன்றியின் ஆலயம், நாமியவாலயம், நன்றியின் ஆலயம், நாமியவாலயம், தேவனின் ஆலயம், துதிகளின் ஆலயம், சுத்தாலயம். கண்கள் காண்பது செவ்வையான பார்வையா, எண்ணம் கொண்டது நன்மையான எண்ணமா, கைகள் செய்வது
லாத்தரன் பெருங்கோவில் பற்றி வத்திக்கான் வானொலியில் விளக்கியவர் வேலூர் மறைமாவட்டத்தின் அருள்பணி அருள் ஜான் போஸ்கோ அவர்கள். செய்திகள்.
கடவுளையும் துன்புறும் நம் அயலவரையும் சந்திப்பதற்கு இறைவேண்டல் ஒரு முக்கிய வழி என்பதை உணர்த்தும் சொற்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நவம்பர் 18 இவ்வியாழனன்று தன் ட்விட்டர் பதிவாக வெளியிட்டார். இறைவேண்டல் என்பது முதன்முதலாக கடவுளை சந்திப்பது மற்றும் அவருக்கு செவிமடுப்பதாகும். ஒவ்வொரு நாள் வாழ்வின் பிரச்சினைகள் தடைகளாக மாறாமல் நமக்கு முன் இருக்கும் அயலவரை சந்திக்க இறைவன் விடுக்கும் விண்ணப்பங்களாக மாறுகின்றன. வாழ்வின் நெருக்கடிகள் நம்பிக்கையிலும் பிறரன்பிலும் நாம் வளர்வதற்கு வழங்கப்படும் வாய்ப்புகளாக மாறுகின்றன என்ற சொற்களை திருத்தந்தை தன் ட்விட்டர் செய்தியில் பதிவு செய்தார். மேலும் நவம்பர் 21 வருகிற ஞாயிறன்று சிறப்பிக்கப்படும் கிறிஸ்து அனைத்துலக அரசர் திருநாள் இவ்வாண்டு முதல் முறையாக இளையோர் உலக நாடாகவும் மறைமாவட்ட அளவில் சிறப்பிக்கப்படுகின்றது. இளையோர் உலக நாடை உருவாக்கிய திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் அவர்களின் விருப்பப்படி 1986 முதல் புனித வாரத்தின் முதல் நாளான குருத்தோலை ஞாயிறன்று சிறப்பிக்கப்பட்டு வந்த இளையோர் உலக நாள் இவ்வாண்டு முதல் கிறிஸ்து அரசர் திருநாள் என்று சிறப்பிக்கப்படும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சென்ற ஆண்டு அறிவித்தார்.
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வாழும் நம்பிக்கையாளர்களின் குரல்களுக்கு அந்நாட்டு ஆயர்கள் செய்முடுப்பதே அடுத்து வரும் உலக ஆயர்கள் மாமன்றத்திற்கு தகுந்ததொரு தயாரிப்பாக இருக்கும் என்று ஆயர்கள் மாமன்ற தலைமைச் செயலரான கர்தினால் மாரியோ கிரேக் அவர்கள் அந்நாட்டு ஆயர்களுக்கு அனுப்பிய காணொலி செய்தியில் கூறியுள்ளார். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பால்டிமோர் நகரில் அந்நாட்டு ஆயர்கள் மேற்கொண்ட ஆண்டு கூட்டத்திற்கு கர்தினால் கிரேக் அவர்கள் அனுப்பிய செய்தியில், தூய ஆவியாரின் துணையோடு ஆயர்கள் மேற்கொண்டுள்ள பயணத்தில் ஆன்மீக அளவில் தானும் இணைவதாக கூறியுள்ளார். 2023 வத்திக்கானில் நடைபெற இருக்கும் உலக ஆயர்கள் மாமன்றத்தின் முதல்கட்ட தயாரிப்புகள் மறைமாவட்ட அளவில் துவங்கியுள்ள இத்தருணத்தில் ஒருங்கிணைந்த பயணம் என்ற கருத்தின் 7 அம்சங்களை கர்தினால் கிரேக் அவர்கள் இச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.
ஈராக் நாட்டின் கல்தேய வழிபாட்டு முறை திரு அவையில் முதல் முறையாக இளையோரின் மாநாடு நடைபெறுவதாக பாக்தாத் துணை ஆயர் பாசல் யால்டோ அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறினார். கல்தேய வழிபாட்டு முறை திரு அவையை சேர்ந்த 7 மறைமாவட்டங்களில் வாழும் 18 வயதுக்கும் 35 வயதுக்கும் உட்பட்ட 450 இளையோர் நவம்பர் 18 இவ்வியாழன் முதல் 20 வருகிற சனிக்கிழமை முடிய பாக்தாத் நகரில் மேற்கொள்ளும் கூட்டம் தலத்திரு அவை வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வு என்று ஆயர் யால்டோ அவர்கள் கூறினார். இவ்வாண்டு மார்ச் மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஈராக் நாட்டில் மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் போது இளையோரை சந்தித்த வேளையில் வாழும் ஈராக் திரு அவையின் எதிர்காலம் இளையோரே என்று கூறியது அவர்களில் பெரும் உற்சாகத்தை உருவாக்கியுள்ளது என்று ஆயர் யால்டோ அவர்கள் மேலும் கூறினார்.
புனித அன்னை தெரேசா அவர்களின் திருநாளை தங்கள் வழிபாட்டு ஆண்டின் ஒரு திருநாளாக கொண்டாட அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஆயர்கள் தீர்மானித்துள்ளனர். நவம்பர் 15 திங்கள் முதல் 18 இவ்வியாழன் முடிய அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பால்டிமோர் நகரில் அந்நாட்டு ஆயர்கள் மேற்கொண்ட ஆண்டு கூட்டத்தில் நவம்பர் 17 எடுக்கப்பட்ட இந்த முடிவை இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஓர் ஆயரை தவிர ஏனைய 213 ஆயர்களும் ஒரே மனதா ஏற்றுக்கொண்டனர் என்று சிஎன்ஏ கத்தோலிக்க செய்தி கூறுகின்றது.
இன்றைய உலகில் கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுவது எக்காலத்தையும் விட அதிகமாக இருப்பதை குறித்த விழிப்புணர்வை உருவாக்க நவம்பர் 17 புதன் முதல் 24 புதன்கிழமை முடிய 8 நாட்களை சிகப்பு வாரமாக கடைபிடித்து வருகின்றது ACN என்னும் கத்தோலிக்க அமைப்பு. தேவையில் இருக்கும் திரு அவைகளுக்கு உதவி என்ற பெயரில் இயங்கி வரும் திருப்பிட அமைப்பான ACN வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, இன்றைய உலகில் மத அடிப்படையிலான சித்திரவதைகள் அதிகரித்து வருவதையும் மத விடுதலையின் தேவையையும் கோடிட்டு காட்டுவதாக இந்த வார நிகழ்வுகள் அமையும். கிறிஸ்துவ பெண்களும் சிறுமிகளும் ஏனைய சிறுபான்மை மதத்தினரும் தங்கள் மத நம்பிக்கைகளுக்காக துயர்கள் அடைவதை குறித்த விழிப்புணர்வை உருவாக்குவதை இவ்வாண்டு சிவப்பு வாரத்தின் நோக்கமாக எடுத்துள்ள ACN அமைப்பு, இவர்கள் தங்கள் மத நம்பிக்கைகளின் பொருட்டு கடத்தப்படுவது, பிற மதத்தவரோடு கட்டாய திருமணத்திற்கு உள்ளாக்கப்படுவது, பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்படுவது ஆகியவற்றையும் சுட்டிக்காட்டுகின்றது.
இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தின் கந்தமாலில் 2008 கிறிஸ்தவர்கள் மிக கொடுமையாக தாக்கப்பட்டபோது தன் குடும்பத்துடன் காடுகளில் ஒளிந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டவர் இன்று அருள்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார். கிறிஸ்தவர்கள் கந்தமாலில் கொடுமைப்படுத்தப்பட்டதும் தன் வாழ்வுக்கு அச்சுறுத்தல் வழங்கப்பட்டதும் இறையரசுக்கு அர்ப்பணிக்கும் தன் ஆவலை குறைக்கவில்லை என்பது மட்டுமல்ல அதனை அதிகரிக்கவே செய்தது என உரைத்த புதிய அருள்பணி விகாஷ் நாயக் அவர்கள், கட்டாக் புவனேஸ்வர் உயர்மறை மாவட்ட பொருளாளர் அருள்பணி பெர்னர்ட் திகால் அவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டதும் தனக்கு தூண்டுதலை தருவதாக இருந்தது என கூறினார். பீகாரின் பக்சர் மறைமாவட்டத்தின் அருள்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டு நவம்பர் 13 தன் கிராமத்தில் முதல் திருப்பலியை நிறைவேற்றினார் அருள்பணி நாயக்.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.